சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய பாபாடி முத்தீவர உருத்திரநாதனு குந்தீவரம் சாடிய வேள்வி வேள்வி சாடிய வேள்வி அழிக்கப்பட்டன வேள்வி சாலைகள் வேள்வி இருந்த குண்டங்கள் எல்லாம் சாடிய சாடப்பட்டன அழிக்கப்பட்டன சரிந்திட தேவர்கள் தேவர்கள் சரிந்திட வேள்வி சாடிய அப்படி தலைகீழப்படுத்திட்டு வரணும் தேவர்கள் சரிந்திட தேவர்கள் தோற்று பயந்து ஓடும்படியாக வேள்வி வேள்வி குண்டங்கள் எல்லாம் சாடிய முதல்ல யாக குண்டத்தை வந்து அழிச்சார் அந்த வீரபத்திரரும் மகாருத்திரரும் காணிகளும் வந்து அங்கே போடப்பட்டிருந்த யாக குண்டங்களை முதலில் அழித்தார் இதை அழிச்ச உடனேயே அங்கிருந்த தேவர்கள் பயந்து ஓட்டம் பிடித்தார்கள் தேவர்கள் சரிந்திட ஓட்டம் எடுக்க வேள்வி அழிக்கப்பட்டன ஓடிய வாவாடி அந்த தேவர்கள் எப்படி ஓடினார்கள் ஒவ்வொருத்தர் எப்படி புறமுது காட்டு ஓடினார்கள் என்பதை விசேஷமாக பாடி நீ உண்டி வர அதில் பயந்து கொண்டு எப்படி ஓடினார்கள் சொல்லி நீ வர என்று ஒருத்தி சொன்னாள் அப்புறம் அடுத்தவள் சொல்றார் இப்படி எல்லாரும் அங்கே யாகத்துக்கு வந்திருந்தார்களே வந்தவர்கள் அவிசு கூட வாங்கி தின்னாமல் இப்படி ஓடினார்களே ஓடினவர்களுக்கு வெற்றியா சிவனுக்கு வெற்றியா இந்த யாகத்துக்கு விரோதமாக நிறுத்தப்பட்ட சிவனுக்கு வெற்றியா இந்த தக்கையாகத்தால் ஓடிய தேவர்களுக்கா சிவனுக்கா என்று கேட்டால் உருத்திரநாதனுக்கு மகாருத்திரருக்கு தான் வெற்றி அங்கே அழிக்க வந்தவர்கள் மகாருத்திர ஒருத்தர் வந்தார் வீரபத்திரர் வந்தார் சொன்னனே அதுல மகாருத்திரருக்கு தான் வெற்றியே தவிர தேவர்களுக்கு வெற்றி இல்லை தேவர்களா ஓடினார்கள் என்று இரண்டாவது பெண் அதை பாடி காட்டினார் அடுத்த பாடல் ஆவா திருமாலா விப்பாகும் கொண்டன்று சாபாது இருந்தான் என்றும் தீவர சதுர்முகன் தாத என்றும் தீவர ஒரு பெண் கொஞ்சம் பரிகாசம் பண்ணி பாடுறாள் அங்கே யாகமே ஆரம்பிக்கிறேன்னு அவிபாகமே கொடுக்கற அவ சொல்றா திருமால் யாகத்துக்கு வந்து உட்காங்கன்னா ஐயோ யாகத்துல அவிப்பாகம் வாங்கினா பாத்தியா அப்படின்னா அவிப்பாகம் வாங்காதவனை வாங்கினா பாத்தியா என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணி சொல்றான் ஆஹா என்ன ஆச்சரியம் திருமால் அவிப்பாகம் கொண்டு திருமாலானவன் அவிர்பாகத்தை வாங்கி கொண்டு அன்று சாவாது இருந்தான் அதை வாங்கி சாப்பிட்டு சாகாம இருந்தானே அப்படின்னு சொன்ன அவன் அவமானப்பட்டான் அந்த ஜாகத்துல பெருமாள் அவிபாகம் வாங்கவும் இல்ல அவன் அந்த இடத்துல சாகாம தப்பி பிழைச்சு ஓடினானே அதுதான் அவன் பெற்ற பயன் சாவாது இருந்தான்னா மற்றவர்கள்லாம் கால நசுபட்டு அடிக்கப்பட்டார்கள் ஆனா பெருமாள் மட்டும் அங்கே அடி உத வாங்காம தப்பிச்சு ஓடிட்ட அதனால சாவாது இருந்தார் அவர் அடி உத வாங்காம ஓடி போனார் ஆகவே அவிபாகம் கொண்டு என்பது கொள்ளாததை கொண்டதாக பரிகசித்து கூறிய கூற்று சதுர்முகன் தாதை அப்படி ஓடினவன் யாரு தெரியுமா நாலு முகத்தோடு இருக்கிற பிரம்மாவுக்கு தந்தை பிரம்மா இந்த இடத்துல நாலு முகத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்பா ஓடுறான் ஓடுறான் ஓடுறான்னு அவன் ஓடுற ஓட்டத்தை மகன் பாக்குறான் அவன் பின்னே ஓடுறான் பிரம்மா அவன் நாலு முகத்தோடு இருந்து பாக்குறானே ஓடினவன் யார் பிரம்மாவுக்கு தகப்பன் தோத்து போனவன் யார் பிரம்மாவுக்கு தகப்பன் என்று அந்த வேள்வியை உயர்த்தி பாடினால் அடுத்தவன் வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றும் தீவர கலங்கிற்று வேள்வி என்றும் தீவர வெய்யவன் ரொம்ப ஆசை உள்ளவன் வெய்ய என்பதற்கு ஆசை விரும்புதல் விருப்பத்தோடு வந்தான் அக்கினியேவன் அந்த யாகத்துல அவிபாகம் கொடுக்க போறாங்க எல்லாத்தையும் வாங்கி திரட்டி ஒன்னா சாப்பிட விடணும் என்று அப்படி கையை நேர அப்படி திரட்டி கொண்டு வரன் வெய்யவன் அங்கி விருப்பத்தோடு வந்த அக்னி தேவன் அங்கேனா அக்னிதேவன் விழுங்க யாகத்திலே இருந்த உணவுப் பொருளை தின்பதற்காக விழுங்குவதற்காக திரட்டிய கையை அப்படி தூக்கி கொண்டு அணைச்சு வந்த கையை அந்த கையை வீரபத்திரர் என்ன பண்ணார் உடைச்சு விட்டார் அக்னியுடைய கையை முறிச்சு போட்டார் கையை தரித்தான் கையை வெட்டி விட்டார் என்று குந்தீவர கலங்கிற்று வேள்வி என்றும் தீவர யாகத்திலே முக்கியமா இருக்கிறவன் அக்னி அவன்தான் எல்லா அபிர்பாகத்தையும் முதல்ல வாங்கணும் அவன் சாப்பிட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் தேவர்களுக்கு அவன் கொடுப்பான் தேவர்கள் அப்படி சாப்பிடுவார் ஆகவே அக்னி இல்லாமல் தேவர்கள் சாப்பிட முடியாது இங்கே நேரே கொடுக்கப்படுகிற எந்த உணவா இருந்தாலும் அது அக்னி கிட்ட கொடுக்கணும் அக்னி அதை உண்டு அதனுடைய சத்தம் மட்டும் எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு கொடுப்பான் நாம் இந்த உலகத்திலே யாகம் பண்றோம் யாகம் பண்ணுகிற போது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமாயையாலான அரிசி நெய் போன்ற பொருள்களினாலே பொறி முதலிய பொருள் எல்லாம் அதுல போடுறோம் சக்கரவங்கள் எல்லாம் போடுறோம் அப்படி போடுறத நேரே தேவர்கள் சாப்பிட முடியாது ஏன்னா அவர்களுக்கு உடம்பு நம்ம மாதிரி மாயா சரீரம் அல்ல. அவர்கள் இருக்கக்கூடியது என் சூக்கும சரீரம். சூக்கும சரீரத்தில் இருக்கிறவர்கள் நாம் படைக்கிற படைப்பனுடைய சுவை ருச்சிய மட்டும்தான் சாப்பிடுவார். தெய்வத்துக்கு முன்னே நான் வைத்தியம் பண்றோம்னு வைக்கிறமே, அப்படி வைக்கப்படுகிற சோற்ற அவர்கள் சாப்பிட முடியாது. ஆனா அதில் இருக்கிற சுவையை அவர்கள் வாயினாலே சுவைச்சு பார்க்கலாம். அது எப்படி இருக்கு, திடிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்லா இருக்குன்னு அதை மட்டும் அனுபவிக்கலாம் அந்த தெய்வங்கள். அதே போல இந்த அபிஷேகம் கொடுக்கிறோம், இது பிரம்மாவுக்கு, இது திருமாலுக்குன்னு கொடுக்கிற போது அந்த உணவை நேரே அவன் சாப்பிட முடியாது. அக்கினி என்ன பண்றான், எரிச்சு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கி விடுறான். அந்த சுவையை மட்டும் எடுத்துட்டு போய் தேவர்களுக்கு கொடுக்கறான். தேவர்கள் அந்த சுவையை சுவைச்சு பார்க்கிறார்கள். அதுக்காகத்தான் அக்னி வந்தான். அந்த அக்னியனுடைய கையை பெற்று விட்டார். பார்ப்பதியை பகை சாத்திய தக்கானை பார்ப்பதன் நேயடி உந்தி வர பனைமுலை பாகனு துந்தி வர. பார்ப்பதியை பார்வதி என்று சொல்லுகிறார் தாட்சாயினியை. தாட்சாயினி இந்த தட்சனுடைய மகள். இவன் இந்த தட்சனுடைய மகளாய் தாட்சாயினியை சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா அழைப்பு சிவனுக்கு போகல. இருந்தாலும் தாட்சாயினி அந்த யாகத்தை பார்க்க வந்தா. வந்தபோது தக்கன் என்ன பண்ணா, அவளை வரவேற்கல. பார்ப்பதியை பகை சாத்திய, நீ யார், நீ என் மகள் அல்ல, எனக்கு விரோதி சிவன், எனக்கு பகைவன் சிவன், அந்த சிவனுக்கு நீ மனைவி, ஆனால் நீ எனக்கு பகை என்று அவள் மேல பகை சாற்றினான. பகை பொருளாக சாற்றி வைத்து விட்டான், திட்டி விட்டான் தாட்சாயினியை. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கானை, பார்வதி தேவியை போய் பகை சாற்றிய அந்த தக்கனை நாம் கண்கொண்டு கூட பார்க்க கூடாது. பார்ப்பதன் நேயடி, நாம் கண்கொண்டு கூட பார்க்க கூடாது என்று சொன்னார். என்ன அந்த பாடுறவோ ஒரு பெண், யாரு அவமானப்படுத்தப்பட்டாள், தாட்சாயினி என்ற பெண். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினவன நாம பெண் பார்க்கலாமா, அவனை பார்க்கப்படாது என்று இந்த பெண்கள் கோஷ். ஒரு பெண்ணுக்காக இன்னொரு பெண் பரிந்து பேசுகிறார். பார்வதி அவமானப்பட்டதனாலே அந்த பார்வதியை அவமானப்படுத்துற தக்கனை நாம் பெண்களாகிய நாம் பார்க்க கூடாது என்று அவள் சொல்றாள். பார்ப்பதியை வகை சாற்றிய தக்கானை பார்ப்பதன்னே அடி உண்டி வர. இதனால யாருக்கு லாபம் என்று கேட்டால், பனைமூளை பாகனு குந்தி வர, சிவனுக்கு தான் வெற்றி. பார்வதியை அழித்ததினாலே தட்சனுக்கு எந்த லாபம் இல்லை, அவன் தட்சன் யாகத்தை செய்ய முடியல, கடைசியில் தக்கையாக அழிஞ்சு போச்சு. ஆகவே பனைமூளை பாகனுக்கு பருத்த நகிலை உடைய உமாதேவியின் கணவராகிய சிவனுக்குத்தான் வெற்றி என்று சொல்லி உண்டி வர. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தரில் ஏறினார் உத்தீவர. அங்கிருந்த புரந்தரன், புரந்தரன்னா இந்திரன், இந்திரன் தப்பிச்சு ஓரத்துக்கு பார்த்தான். இந்திரன் கருப்பா இருப்பான், அதனால கருப்பு நிறமுள்ள பறவையா மாறான், குயில் என்ற பறவையா மாறான். இந்திரன் பூங்குயில் புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி, குயிலாகி போனான்ங்கிறது காரணம் அதான், அவனும் கருப்பு, அந்த குயிலும் கருப்பு. இந்திரம் என்ற வார்த்தைக்கே கருப்பு, இந்திரன் என்றாலே கரியவன், கருப்பு நிறமுள்ளவன். இந்திர நீல பர்வதம்னு ஒரு பாடல் பெற்ற தலம், கருப்பு நீளம் கருநீளமாகிய மலை, அதான் இந்திர நீளம் என்று அந்த மலைக்கு சொல்றோம். ஆகவே இந்திரன் என்று சொல்கிற புரந்தரன் இருக்கிறானே, அவன் குயிலாக மாறி ஒரு சோலையில போய் மரத்தில் ஏறி ஒளிஞ்சு கொண்டானான். மரந்தரில் ஏறினார், ஒரு மரத்தில் போய் ஏறிக்கொண்டான், தன்னை யாரும் அடிக்காமல் இருக்கட்டும் என்று ஒளிந்து கொண்டான். ஆனா ஒரு வீரபக்தர் பார்த்தார், அவன் பறந்து போறத பார்த்து அதே மரத்துக்கு போய் அந்த கிளியை குடிச்சு ரெண்டு ரெக்கையும் ஒடிச்சுப்பட்டார், தோலை நெரிச்சாராம், இந்திரனுடைய தோலை நெரித்து விட்டார் என்று இன்னொரு பாட்டுல வேறொரு இடத்துல சொல்லுவார். இந்திரனை தோல் நெரித்துட்டு எந்தரமும் ஆட்கொண்டருளி என்று வேற ஒரு திருவாசகத்துல சொல்றார். அப்ப தோல் என்பது அவனுக்கு ரெண்டு ரெக்கை தான், குயிலா இருந்த போது ரெண்டு ரெக்கை, அந்த ரெண்டு ரெக்கையும் முறிச்சு போட்டார் தான் தோல் முடித்தார் என்று அவர் அங்கே பாடுற. வானவர் போனென்று உந்தி வர, இப்படிப்பட்டவன் இந்திரன் சாமான்யமானவனா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாச்சே, தேவர்கள்லாம் வந்து காப்பாத்தலையே, தேவர்களுக்கு தலைவனாகி இவனா இப்படி தோல்வி அடைந்தார் என்று மற்றொருவன் பரிகசித்து பேசினாள். வெஞ்சின வேள்வியா தீரனார் தலை துஞ்சின வாபாடி உந்தி வர, தொடர்ந்த பிறப்பர உந்தி வர. வெஞ்சின வேள்வி ரொம்ப கோபத்தோடு செய்யப்பட்ட யாகம், அந்த யாகம் தட்சன் மிகுந்த கோபத்தோடு அந்த யாகத்தை செய்தான். அந்த யாகத்தை செய்கிற போது யாகத்துக்காக பல பேர்கள் வருவார்கள், பல தேவர்கள் வந்தார்கள். பசுவை கொல்லுதற்கென்று ஒரு தேவன் தனியா இருக்கான், அவன் அதற்கு கொல்லுதற்கென்றே நியமிக்கப்பட்ட யாகத்திலே பசுவை கொல்லுதற்கென்று நியமிக்க, அவன் பேர் வியாந்தரன். வியாந்தரன் என்பவன் யாக பசுவை கொலை செய்வதற்கு உரிய தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு கொலை செய்த பாவம் கிடையாது. யாகத்தில கொள்ளுதற்காக பசுவை கொல்லும் போது வியாசரன் என்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டு அப்புறம் கொல்லணும். அதனால பசுவை கொள்ளுதற்கு உரிமை வழங்குகிற ஒரு தெய்வம் அந்த வியாசரன் அங்க வந்திருக்கான். அவன் தலையை பிடிச்சு வச்சு விட்டாரு ஒரு வீரபத்திர. வேள்வியின வேள்வி, ரொம்ப கோபத்தோடு செய்த வேள்விக்கு வியாந்திரனார் பசுவை கொள்ளுதற்கு தேவனாக வந்திருந்தவரது தலை துஞ்சின தலை இறந்து போன கதையை பாடி உந்தி வர அவன் தலை வெட்டுப்பட்டு போச்சு என்று நீங்கள் செய்ய பாடல் பாடல் பாடுங்கள் என்றான். தொடர்ந்தது பிறப்பற உந்தி வர, அப்படி தலை வெட்டி போனான்வா, கிரக இந்த யாகம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா தேவர்களுக்கும் இறைவன் திரும்ப அனுக்கிரம் பண்ணிவிடுறார். எல்லாருக்கும் திரும்ப அந்த உறுப்பு வரும். ஆனா அந்த வியாக்கரனுக்கும் வியாக்கரனுக்கு திரும்ப அவனுடைய தலையை உணர்ந்து வைக்கல. காட்டுல இருந்த ஒரு மான தலையை வெட்டி அந்த மான தலையை உணர்ந்து தலையில வச்சுட்டாரு. அவனுக்கு மட்டும் வியாக்கரனுக்கு தன்னுடைய சொந்த தலை வைக்காமல் மான் தலையை வைத்தார்கள். அது போல தக்கனுக்கு அவன் தலையை வைக்காமல் ஒரு ஆற்று தலையை வைத்தார்கள் என்று இந்த கதையில வரும். தொடர்ந்த விரப்பர உந்தி வர இந்த கதையை நாம் எதுக்காக சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் பிறந்திருக்கிறோம், இதற்கு முன்னே பல பிறவைகளாக தொடர்ந்து வந்திருக்கிறோம், இப்படி தொடர்ந்து கொண்டு வருகிற பிறப்பு இனி அடுத்தாற் போல தொடரக்கூடாது, இந்த பிறப்பு அற்று போக வேண்டும், இதுகாரும் தொடர்ந்த பிறப்பு அற, இனி அடுத்த பிறவி நமக்கு வராதிருப்பதற்காக இந்த கதையை சொல்லி உந்தி வர என்று அவள் பாடினாள். ஆற்றின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாவாடி உந்தி வர, கொங்கை கூலிங்க நின்றுண்டி வர, ஆற்றின் தலையை விதிக்கு, விதி என்ற தக்கனுக்கு முதலே கதை சொல்லியிருக்கேன், விதி என்ற பெயர் பிரம்மாவுக்கு உரியது, பிரம்மாவின் மனத்திலே பிறந்தவன் தக்கன், அந்த தக்கனுக்கு சிறுவிதி என்று பெயர். அந்த சிறுவிதிய விதின்னு கூட சமயத்தில் சொல்லுவார், சிறுவிதின்னு சொல்லாம விதி என்றும் சொல்வார். இந்த இடத்துல விதிக்கு என்று சொன்னார்களே, விதி என்பது சிறுவிதி, அதாவது தக்கன். தக்கனுக்கு தலையாக அந்த தக்கனுடைய தலையை வச்சுட்டார்கள். பிறகு அனுக்கரணம் செய்ய வரார் சிவபெருமான். அந்த தக்கனுக்கு அனுக்கரணம் செய்யும் போது அவனுக்கு எதா தலையா வைத்தார்கள், ஆட்டின் தலையை, ஒரு ஆட்டினுடைய தலையை கொண்டு போய் தக்கனுக்கு வைத்து விட்டார்கள். கூட்டிய வாவாடி அந்த தலையை பொறுத்து நிறைய கதையை நீங்கள் பாடு பாடி நான் உந்தி விரேன். அப்ப அடுத்தவ சொன்னா, உடம்பெல்லாம் மனுஷனா இருக்கான், தலை மட்டும் ஆடா இருக்கு, என்ன வேடிக்கை, இதை நம்ம பார்த்தா சிரிப்பல்லவா வருது, ஆகவே நம்முடைய மார்பகம் குழுங்க குழுங்க சிரிப்போம், இந்த உருவத்தை பார்த்து சிரிக்க வேணுங்கிறார். கொங்கை குழுங்க நின்றுந்தி வர, நம்முடைய மார்பு குழுங்க குழுங்க இந்த ஒரு புதுமையான வடிவத்தை பார்த்து பார்த்து சிரித்து நாம் உந்தி பறக்க வேண்டும் என்றவள் சொன்னார். உன்ன புகுந்த பகன் ஒளித்தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி வர, கருக்கட நாம் எல்லாம் உந்தி வர. பகன் என்ற ஒரு சூரியன் வந்திருக்கிறார். சூரியர் 12 வேர்கள் இருக்கிறார்கள். 12 மாசம் சொல்றோம் இல்லையா, அந்த மாசத்துல சித்திர மாசத்துல இருக்கிற சூரியன் வேற, வைகாசி மாசத்துல வருகிற சூரியன் வேற, அதுபோல 12 மாசத்துக்கு 12 சூரியர்கள் வருகிறார்கள் என்று புராணம் சொல்லுது. ஆனா நமக்கு ஒரு சூரியன் தான் தெரியுது, நம்ம கண்டுக்கு சூரியன் ஒருத்தன் தான் தெரியறான். ஆனா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறார்கள், சூரியன் 12 பேர் சொல்லி இருக்கிறார்கள். இதனுடைய தத்துவம் என்ன என்று கேட்டால், அந்த சூரியன் ஒரே இடத்துல இல்லை, மேஷம் என்ற ஒரு மாசம் முழுவதும் மேஷம் என்ற ஒரு இடத்துல இருக்கிறான். அப்புறம் 2வது மாசம் வைகாசி மாசம் வந்தா ரிஷபம் என்ற இன்னொரு ராசிக்கு போயிட்டான். அப்ப முதல் ராசியில இருக்கிற போது அவனுக்கு ஒரு பெயர், அதே சூரியன் 2வது ராசிக்கு போகும்போது வேற பெயர். ஆக 12 ராசிக்கும் அவனுக்கு 12 பேர் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் தவிர 12 பேர் உடையவனை, 12 பேர் வழியாக நான் சொல்றேன், பேர் உடையவன் வேற, பேர் வழி என்பது வேற, பேர் வழினா ஆள், 12 ஆளாகவே புராண கதையில சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு பேரு 12 தவிர உருவத்திலே 12 அல்ல. ஆனா புராண கதைக்காரர்கள் அப்படி சொல்லுவார்கள். அதுல இருந்து நாம் தத்துவத்தை என்ன தெரிந்து கொள்ள வேணும்னா, அவன் 12 பெயர்கள் உடையவன், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெயர் உள்ளவன். அந்த சூரியன் இருக்கானே, அவன் ஏறி வருகிற தேருக்கு 7 குதிரை பூட்டி இருக்கிறது. அந்த 7 குதிரைகளும் 7 வேறு வேறு நிறங்களை உடையன என்று புராணம் சொல்லு. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன, அந்த சூரியனிடத்திலிருந்து வருகிற கதிர் இருக்கு பாருங்கள், ஒரு கதிர் ஒன்றை எடுத்து முப்பட்டை கண்ணாடியாலே வைத்து அதனுடைய நிறத்தை நீ பங்கு பார்த்தால் 7 நிறம் விழும். அந்த ஒரு கதிரில் 7 நிறங்கள் இருக்கின்றன. இந்த 7 நிறங்களும் அவனுக்கு ஒரு கதிராயிருந்து சூரியன் அங்கே உலகத்தை சுற்றுகிறான். இது தத்துவார்த்தம். அதை என்ன பண்ணினார்கள், இந்த ஏழு தினமும் அவன் ஒரு கதிரிக்குள் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு பதில் அவன் பேருக்கு ஏழு குதிரைகள் ஏழு நிறத்தில் போடப்பட்டிருக்கான தத்துவம் சொன்னான். என்னைக்கோ அவங்க டூச்சான், இன்னைக்கு நாம முப்பட்ட கண்ணாடிய வச்சு சூரிய கதிரில ஏழு நிறம் இருக்குன்னு இன்னைக்கு நாம ஆராய்ச்சி பண்றோம். அது எப்படித்தான் தெரிஞ்சார்களோ அந்த காலத்தவர்கள். அதுல ஏழு குதிரை இருக்கு, ஏழு ஏழு நிறம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நமக்கு வினோதமான. அதனால இந்த பன்னெண்டு பேர்களை பகன்னு ஒரு சூரியன் அவன் வந்தான், சாப்பிடறதுக்காக வந்தான். உன்ன புகுந்த பகன், சாப்பிடுவதற்காக வந்திருந்தான் பகன் என்ற ஒரு சூரியன். அவன் சாப்பிடறதுக்குள்ளே இங்க கலவரம் ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல இருந்து ஓடத் தொடங்கின. ஓடினவன ஓடாம ஒரு வீரபத்தை போய் பிடிச்சுட்டார். ஒழித்து ஓடாமே அவன் மறைந்து ஓடி விடாமல் அவனை பிடித்து என்ன பண்ணார், நீ கண் இருக்கிறதுனால தானே ஓடுற, உன் கண்ணை பிடிங்கிறான் பாருன்னு கண்ணை பறித்தவாறும் தீவரே அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார். பகன் என்ற சூரியனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார். கருக்கட நாமெல்லாம் உந்தீவர, இந்த கதையை திரும்ப திரும்ப நாம் சொல்லுவோமானால் நம்முடைய கரு பிறவியானது கட கட்டுவிடும். கரு கெடுவதற்காக இந்த கதையை சொல்லி சொல்லி நாம் பாடுவோம். உந்தீவரன் நாமகள் நாசி சிரம் வீரமன்படன் சோமன் சோமன் முகன் நெறிந்தோந்தீவர தொல்லை வீணை கட உந்தீவர. இப்படி ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொருத்தரா சொன்னார். இந்த பாட்டுல ரெண்டு மூணு பேரை சேர்ந்து சொல்றார். சரஸ்வதி வந்திருந்தா, அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள், சரஸ்வதியை மூக்க பிடிச்சு அடித்து விட்டார்கள். பிரம்மன் வந்திருந்தான், அந்த பிரம்மனுடைய தலையில ஒரு தலையை பிடிச்சு அப்படியே கிள்ளி எரிஞ்சு விட்டார். அப்புறம் சோமன் என்று சொல்லுகிற சந்திரன் வந்திருந்தான், அவன் முகத்தை போட்டு தேய்த்து விட்டார். சூரிய சந்திரனுடைய முகம்தான் சந்திர வட்டம். அந்த முழுச்சந்திரன் ஆகிய வட்டத்திலே 16 கலை அழகுகள் இருக்கின்றன. அந்த 16 கலைகளையும் கீழே போட்டு ஒரு வீரபத்தரை தேய்த்து விட்டார். இதை சொல்றார் இந்த பாட்டில. நாமகள் நாசி, நாமகளாகிய சரஸ்வதிக்கு மூக்கும், சிரம் பிரமன் பிரமனுக்கு தலை, பட அருந்து போக. இந்த ரெண்டு பேரும் ரெண்டு அறுபட்டார்கள். சோமன் முகம் நெறிந்து, சந்திரன் முகம் நெறிக்கப்பட்டான், 16 கலைகள் உதிர்க்கப்பட்டான் என்று உந்தீவர. இந்த கதையில ஒரு முக்கியமான பழைய சம்பிரதாயம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதுவரை ஆண்களுடைய தண்டனை தான் சொல்லிட்டு வந்தார். இந்த பாட்டுல நாமகள் என்ற ஒரு பெண்ணுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா அந்த பெண்ணை கழுத்த வெட்டல, வேற எந்த அவமானமும் பண்ணல, மூக்க மட்டும் அடித்து விட்டார். ஏன் என்று கேட்டால், ஒரு பெண்ணினுடைய அழகே முகத்தில் இருக்கிறது. அந்த முகத்திலும் மூக்கில் தான் அவருடைய முழுமையான அழகு இருக்கிறது. மூக்கை எடுத்து விட்டா அப்புறம் அழகே கிடையாது. அதனால் ஒரு பெண்ணை அவமானப்படுத்த வேண்டுமானால் மூக்கை அறிந்து விட வேண்டும். இப்ப கூட வழக்கத்தில் சொல்லுவான், அவமானப்பட்டவன மூக்கறுபட்டு விட்டாயா. அப்ப மூக்கறுபடுதல் என்பது அவமானத்தினுடைய பெரிய சின்னம். அதனால்தான் இன்னைக்கும் அவமானப்பட்டவர்களை மூக்கறுதல் சொன்னார். அதனால் பெண்களை வேறு எந்த விதத்திலும் அவர்களை அவமானப்படுத்த கூடாது என்று பழங்கால ஒரு சட்டத்தின்படி தக்கையாக எத்தனையோ காலத்துக்கு முன்னே நடந்தது. அந்த காலத்துல அந்த பெண்ணினுடைய மூக்கை அறிந்தார்கள். இது முதல் ஒரு பெண் அவமானப்பட்டவன் மூக்கறுபட்ட கதை. இதுக்கு பிறகு இந்த மூக்கினுடைய கதை தொடர்ந்து பல நடந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நாம் சிந்திக்கணும். இந்த இடத்துல அதான் சொல்ல வர்றேன். இதற்கு பிறகு அடுத்தார் போல ராவணனுடைய காலத்துல சூர்பனகைன்னு ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் தகாத முறையிலே சென்று ராமனிடத்திலே பேசினார். ராமன் லட்சுமனிடத்துல போன கை காட்டி விட்டான். லட்சுமனிடத்திலே போன உடனே அவன் அந்த பெண்ணை தலை வெட்டி போட்டிருக்கலாம், ஆனா பெண்ணை கொல்லக்கூடாது, அவமானம் பண்ண வேண்டும் என்பதற்காக மூக்கை அறிந்தான். மூக்கறிஞ்சோடு விட்டுருக்கணும், மார்பத்தையும் அறிஞ்சிட்டான். அப்பவும் ஏன் அதிகமா போயிடுச்சு அந்த தண்டனை. ராமாயண காலத்துல இது அதற்கு முன்னே பழைய புராண கதை. அதுக்கு அடுத்த புராண கதையில மூக்கறுதலோடு இன்னொரு உருப்பையும் சேர்த்து இருக்கிற கதை வளர்ந்து போச்சு. ராமாயண கதைக்கு அதுக்கு பிறகு வந்தது. அதற்கு பிறகு வருகிற காலங்கள்ல சோழ ராஜாக்கள் மற்றவர்களோடு சண்டை போடுகிறார்கள். சோழர்கள் வடக்கே இருக்கிற இடத்திலே இருக்கிற ராஜாக்களோடு சண்டை போடுறார்கள், சளுக்கியர்களோடு சண்டை போடுறார்கள். அப்பொழுது அந்த சளுக்கியருடைய பெண்களை எல்லாம் மூக்கை அறிந்து அவமானப்படுத்தி விடுவார்கள். அதே மாதிரி இந்த சோழ அரசர்கள் லங்கைக்கு போய் லங்கையிலே இருந்து சொல்லுகிற அரசர்களோடு போரிட்டு இருக்கிறார். முதலாம் ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திரன், அந்த ராஜேந்திரன் என்பவன் அங்கே லங்கைக்கு போர் செய்ய போகிறார். அங்கே லங்கையிலே மன்னனாயிருந்தவனுடைய மனைவி நாகலை என்ற பெயர் உடையவள். அவள் ரொம்ப அழகான பெண்.
அந்த பெண்ண தண்டனை கொடுக்கிறார்கள் சோழ அரசர்கள், மூக்கை வெட்டி விட்டார்கள். அத மேக்கேயத்திலே எழுதுறான் புலவன். அந்த நாகலை என்ற பெண் மூக்கை அறுத்து விட்டார்கள் சோழ வீரர்கள். இப்படி எழுதுனா அது சோழ வீரர்கள் செய்ய வேண்டிய முறைப்படி மூக்கை அறுத்தார்கள், அது ஒரு கொடிய செயல், அது ஒரு பெரிய வெற்றி ஆகாது. ஆனாலும் வெற்றி சின்னமா எழுதணும். அத ஜாக்கிரதையா அந்த புலவன் என்ன பண்ணா, நாகலை என்னும் தோகையன் சாயலை முகத்தோடு மூக்கு வேறாக்கி, மூக்க அறுத்தான்னு சொல்ல அறுத்தல் என்ற வார்த்தையை போடாவே, முகத்தோடு மூக்கு வேறாக்கி, முகத்தையும் மூக்கையும் வேறாக்கி விட்டார்கள். இவ வார்த்தை எவ்வளவு அழகா கொண்டு போறான். அந்த புலவன் அந்த கதையை சொல்ற போது அவனுக்கு இந்த கதை மனசுக்கு ஒத்துக்கல, இது கூட ஒரு பெரிய பாவம், இப்ப மூக்க அறுக்கிறது நியாயமாகாது, இத வந்து நாம கதையா சொல்லும் போது அறுத்தல்னு கூட சொல்லப்படாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணினா, கதையும் சொல்லணும் அத பக்குவமா சொல்லுங்கிறதுக்காக, நாகலை என்னும் தோகையன் சாயலை, நாகலை என்ற ரொம்ப அழகான ஒரு பெண்ணை முகத்தோடு மூக்கு வேறாக்கி. அப்ப சோழராஜாக்கள் காலத்திலும் பெண்களை மூக்கறுத்திருக்கிறார். இதுவும் போகுது. 63 நாயன்மார்கள் ஒரு கதை. திருவாரூர் கோயில்ல மண்டபத்துல தினமும் பூவை பறிச்சு கொண்டு வந்து அந்த பூவை பூமாலையா கட்டி செருத்துணை என்ற நாயனார் சிவபெருமானுக்கு அந்த தியாகராஜாவுக்கும் புத்திரமுண்டாருக்கும் கொடுப்பார். அந்த சமயத்துல ஒரு ராஜாவும் அவனுடைய பட்டத்தரசரும் கோயிலுக்கு வராார்கள். அந்த பட்டத்தரசருக்கு அந்த ராஜா என்ன செய்தார், நீ கோயில் சன்னதிக்கு சுவாமி தரிசனம் பண்ண போனார். ஆனால் அவனுடைய மனைவி என்ன பண்ணாள், ராஜாவோடு சேர்ந்து சன்னதிக்கு தரிசனத்துக்கு போகல. என்றால் ராஜன் சைவன், அவனுடைய மனைவி வேறு மதத்தவள், சமண மதத்தவள். அதனால அவள் சிவனை வழிபடவில்லை, கோயிலுக்கு போனாள். ஏன் அந்த கோயிலுக்கு போனான்னு கேட்டா, கோயில்னா அந்த காலத்துல சிற்பங்களால அழகான கோயிலா கட்டியிருந்தார்கள். சிற்பத்தை பாக்குறதுக்குன்னே கோயிலுக்கு பல பேர் வருவார்கள். அந்த வழியா கோயில தரிசனம் பண்ணிட்டுன்னா கோயில அவ்வளவு அழகா அந்த காலத்துல கட்டினார்கள். இந்த பெண் என்ன பண்ணா, நான் பிரகாரத்துல சுத்தி பார்த்து வர, நீங்க தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவள் முன்னே போன. இவள் சிற்பங்களை பார்த்து தெற்கு பிரகாரம் போய், மேற்கு பிரகாரம் போய், வடக்கு பிரகாரம் வர, அந்த வடக்கு பிரகார மண்டபத்துல அங்கே பூ கட்டி கொண்டிருந்தவர் வெளியில அப்பதான் போயிருக்கார். அந்த பூ மண்டபத்திலிருந்து ஒரு பூ செதறி அந்த மண்டபத்தின் வெளிவாசல்ல வந்து ஒரு நல்ல பூ கீழே விழுந்துகிறது, புத்த புதிய பூ. இவள் கலாரசனையோடு அந்த சிற்பங்களை பார்த்து வந்து அந்த பூவை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த பூ இவ்வளவு அழகா இருக்கேன்னு எடுத்து மோந்தாள். அப்படி மோர்கிற நேரத்துல பூ கற்றவர் வந்துட்டார். அவர் செருத்துணை நாயினார், இது இறைவனுக்குரிய பூ, நீ எடுத்து மோந்ததுனால நீ குற்றம் செய்த, உன்னை தண்டிக்கணும்னார். எப்படி தண்டிக்கிறது, அந்த பெண்ணை குறிச்சு மூக்க அறுத்துட்ட. ஆகவே அவர் ஒரு மூக்க அறுத்திருக்கிறார். ஆகவே தக்கை ஆத்துல சரஸ்வதி மூக்க அறுவிட்டார், கம்பராமாயணத்துல சூர்பனகை மூக்க அறுவிட்டார், சோழர்கள் காலத்துல ஒரு நாகையின் பெண் என்று ஒருத்தி மூக்க அறுவிட்டார். சோ இவர் செருத்துணை நாயனார் ஒரு பல்லவனுடைய பட்டத்தரசியனுடைய மூக்க அறிந்திருக்கிறார். ஆக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இது ஒன்றே ஒன்றாகத்தான் பரம்பரையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு பிறகு முகமதியர்கள் வந்தார்கள், நாயகர்களுக்கும் முகமதியர்களுக்கும் சண்டை. அப்பொழுது நடந்த சண்டையில மூக்கறுவோர்னே ஒரு போர், போர் வீரர்களையே பெண்கள் மட்டுமல்ல ஆண்களை கூட மூக்கை அறிந்து, அந்த மூக்கெல்லாம் ஒரு பெரிய மூட்டையில போட்டு கட்டி, இத்தனை மூக்க நாங்க அறிஞ்சிட்டு வந்தோம், இத்தனை பேர்களை வென்றிருக்கிறோம் கொண்டு வந்து காட்டினார்களா. அப்படின்னா இந்த வரலாற்றை ஆதியிலேன்னு பார்க்கும்போது மூக்க அறுக்கிறதுக்குன்னே ஒரு தண்டனையும் ஒரு போரும் இந்த உலகத்தில் நடந்திருக்குன்னா எவ்வளவு அராஜகம். இதெல்லாம் நமக்கு கேட்கிற போது ஒரு சாந்தமான அமைதியான மன எழுச்சி மக்களிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது, பொறுமை இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதனால இந்த காலத்துல அதெல்லாம் தவிர்த்து போச்சு, இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்போ நிம்மதி சாந்தம், எல்லாரும் சமமா இருக்க வேண்டும் என்ற, மனித நேயமுடையவராக வாழ வேண்டும் என்ற கொள்கை இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாமகள் நாச்சி அறுக்கப்பட்டது என்பது இவ்வளவு கதையும் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து விட்டது.